மாற்கு அத்தியாயம் 2. சிலநாட்களுக்குப்பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்குப் போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று மக்கள் கேள்விப்பட்டு உடனே அநேக மக்கள் கூடிவந்தார்கள். வாசலுக்கு முன்பு நிற்க இடம் இல்லாமல் போனது. அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்ட ஒருவனை சுமந்து கொண்டு அவரிடம் வந்தார்கள். மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் இயேசுவின் அருகில் செல்ல முடியாமல் அவர் இருந்த வீட்டின் மேல்கூரையை பிரித்து அந்த பக்கவாதக்காரனை படுக்கையோடு இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தைக் கண்டு பக்கவாதக்காரனை பார்த்து, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேத பண்டிதர்களில் சிலர், இவன் இப்படி தேவன் நிந்தனை சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரை தவிர பாவங்களை மன்னிப்பவர் யார் என்று தங்களுடைய இருதயங்களில் சிந்தித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய மனதில் இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை பார்த்து, நீங்கள் உங்களுடைய இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, அல்லது எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனிதகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி பக்கவாதக்காரனை பார்த்து, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் முன்பாக தன் வீட்டிற்கு போனான். அப்பொழுது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, நாம் இதுவரை இப்படிப்பட்ட சம்பவத்தை பார்த்தது இல்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அவர் மீண்டும் புறப்பட்டு கடல் அருகே போனார். அப்பொழுது மக்கள் எல்லோரும் அவரிடம் வந்தார்கள். அவர்களுக்கு போதனை பண்ணினார். அப்பொழுது அவர் நடந்து போகும்போது அல்பேயுவின் குமாரனாகிய லேவி வரி வசூலிக்கும் மையத்தில் உட்கார்ந்திருப்பதை பார்த்து, என் பின்னே வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின்னே சென்றான். அப்பொழுது அவனுடைய வீட்டிலே அவர் விருந்து சாப்பிடும்போது அநேக வரி வசூலிப்பவர்களும் பாவிகளும் அவரோடு வந்திருந்தபடியால் அவர்களும் இயேசுவோடும் அவருடைய சீடர்களோடும் பந்தியில் இருந்தார்கள். இயேசு வரி வசூலிப்பவர்களோடும் பாவிகளோடும் சாப்பிடுகிறதை வேத பண்டிதர்களும் பரிசேயர்களும் பார்த்து அவருடைய சீடர்களை நோக்கி, அவர் வரி வசூலிப்பவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து சாப்பிடுவது ஏன் என்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, நோயாளிகளுக்குத்தான் வைத்தியம் தேவை, சுகமாக இருப்பவர்களுக்கு தேவை இல்லை. நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். யோவானுடைய சீடர்களும் பரிசேயர்களுடைய சீடர்களும் உபவாசம் பண்ணி வந்தார்கள். அவர்கள் இயேசுவிடம் வந்து, யோவானுடைய சீடர்களும் பரிசேயர்களுடைய சீடர்களும் உபவாசம் பண்ணுகிறார்களே, ஆனால் உம்முடைய சீடர்கள் உபவாசம் பண்ணாமல் இருப்பது ஏன் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கும்போது மணவாளனுடைய தோழர்கள் உபவாசம் பண்ணுவார்களா? மணவாளன் தங்களோடு இருக்கும் வரை உபவாசம் பண்ண மாட்டார்களே. மணவாளன் அவர்களை விட்டு போகும் நாட்கள் வரும், அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள். ஒருவனும் புதிய ஆடையின் துண்டை பழைய ஆடையோடு இணைத்து தைக்க மாட்டான். தைத்தால் அதனோடு இணைந்த புதிய ஆடை பழைய ஆடையை அதிகமாக கிழிக்கும், கீறலும் அதிகமாகும். ஒருவனும் புதிய திராட்சை ரசத்தை பழைய தோல் பைகளில் ஊற்றி வைக்க மாட்டான். ஊற்றி வைத்தால் புதிய ரசம் தோல் பைகளை கிழித்து போடும், ரசமும் சிந்திப்போகும், தோல் பைகளும் கெட்டுப்போகும். புதிய ரசத்தை புதிய தோல் பைகளில் ஊற்றி வைக்க வேண்டும் என்றார். பின்பு அவர் ஓய்வு நாளில் வயல் வழியாக நடந்து போனார். அவருடைய சீடர்கள் அவரோடு நடந்து போகும்போது கதிர்களை சாப்பிட தொடங்கினார்கள். பரிசேயர்கள் அவரை பார்த்து, இதோ ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை இவர்கள் ஏன் செய்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், தாவீதுக்கு உண்டான ஆபத்தில் தானும் தன்னோடு இருந்தவர்களும் பசியாக இருந்தபோது அவன் அபியத்தார் என்னும் பிரதான ஆசாரியின் காலத்தில் செய்ததை நீங்கள் படித்தது இல்லையா? அவன் தேவனுடைய வீட்டிற்கு சென்று ஆசாரியர்கள் தவிர வேறு ஒருவரும் சாப்பிடக்கூடாத தேவ சமூகத்தின் அப்பங்களை தானும் சாப்பிட்டு தன்னோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே என்றார். பின்பு அவர்களை நோக்கி, மனிதன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வுநாள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது, எனவே மனிதகுமாரன் ஓய்வுநாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார் என்றார்.